அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிந்த பிறகும் கூட நாட்டின் வடக்கு மற்றும் தென்பகுதி மக்களின் இதயங்களை ஒன்று சேர்க்க முடியவில்லை என்று இலங்கை ஜனாதிபதி தெரிவித்திருக்கும் கருத்துக்கள், இன்று நடந்த இலங்கையின் 67வது சுதந்திர தின நிகழ்வுகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் கலந்து கொண்டது ஏன் என்பது குறித்து அவரது கருத்துக்கள்,
தமிழ் மக்களை பிரித்துப்படுத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்றுக் கொள்வது நாட்டில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை அனுப்புவதற்கு உகந்த ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்ற அதன் அடிப்படையில் நான் அதில் பங்கு பெற்றுக் கொண்டேன்.
சம்பந்தர் கலந்து கொண்டது தனிப்பட்ட முறையிலேயே தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்கிற அளவில் அல்ல என்று கூறும் சுரேஷ் பிரேமச்சந்திரனின் கருத்துக்கள்,
கூட்டமைப்பு முதலாவது இவ்வாறான எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இது தனிப்பட்ட திரு சம்பந்தன் அவர்களதும் திரு சுமந்திரன் அவர்களதும் முடிவு. அவர்கள் அங்கம் வகிக்கின்ற கட்சியான தமிழரசு கட்சி கூட
இந்த சர்ச்சை குறித்து இலங்கை தமிழர்களின் கருத்துக்கள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
இஸ்லாமிய அரசு எனும் அமைப்பின் தீவிரவாதிகளால் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்ட ஜோர்டான் நாட்டின் விமான ஓட்டுநரின் தந்தை தமது நாடு மேலும் கூடுதலான வகையில் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
مجرمين وكان لهم دور في
These are criminals. There is no comparison between them and Muad. The blood of Muad is the
நேற்று முஆத் அல் கசாப் எனும் அந்த விமான ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து சிறை வைக்கப்பட்டிருந்த 2 ஜிகாதிகளுக்கான மரண தண்டனையை ஜோர்டான் நிறைவேற்றியுள்ளது. அதில் ஒருவரான சஜீதா அல் ரிஷாவி எனும் பெண்மணியை விடுவித்தால் தங்கள் பிடியில் இருக்கும் பிணை கைதி ஒருவரை விடுவிப்பதாக முன்னர் இஸ்லாமிய அரசின் தீவிரவாதிகள் தெரிவித்திருந்தார்கள். தமது நாட்டின் விமான ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி வெளியானவுடன் இதற்கு அதிரும்படியான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஜோர்டான் சூளுரைத்துள்ளது.
வங்கதேச எதிர்க்கட்சி தலைவர் காளிதாசியா மீது செவ்வாய்க்கிழமை பஸ் ஒன்றின் மீது தீக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை தூண்டிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் 7 பயணிகள் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் பெயர் குறிப்பிடப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டுள்ள 56 பேரில் அவரும் ஒருவர். இதில் வேறு 20 பேர் வரை பெயர் குறிப்பிடாமல் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர். காலிதாசியாவின் பங்களாதேஷ் தேசிய கட்சி அழைப்பு விடுத்திருந்த பொது வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டத்தின் போது இந்த தாக்குதல் சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை காலிதாசியாவின் கட்சி கண்டித்திருந்ததுடன் அந்த சம்பவத்துக்கு தாங்கள் பொறுப்பல்ல என்றும் கூறியிருந்தது. பிஎன்பி கட்சியுடன் இணைந்து இயங்கும் இஸ்லாமிய கட்சி ஒன்றைச் சேர்ந்த அரசியல்வாதி இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார்.
யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் நகரான டோனியஸ்கில் உள்ள மருத்துவமனை ஒன்றின் மீது ஆட்லரி ஷெல் ஒன்று விழுந்து வெடித்ததில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதை உள்ளூர் மக்கள்
உறுதிப்படுத்தியுள்ளனர்.
அந்த ஷெல் தாக்குதல் நடைபெற்ற பிறகு அந்த மருத்துவமனையின் நிலப்பரப்பில் பெரிய பள்ளம் ஒன்று ஏற்பட்டிருந்ததை காணொலி காட்சிகள் காட்டுகின்றன. இதனிடையே யுக்ரைனின் அரச கட்டுப்பாட்டில் இருக்கும் முக்கிய நகரான திபால்சேவே நகரை ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சி படையினர் சுற்றி வளைக்க முயன்று வரும் வேளையில் அந்த பகுதியில் வன்முறைகள் அதிகரித்துள்ளன. அந்த பகுதியில் உடனடியாக போர் நிறுத்தம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கைக்கான தலைவர் பேட்ரிஷியா மொஹானி கூறியுள்ளார்.
பாகிஸ்தான் மேற்கு பகுதி நகரான குவெட்டாவில் போலியோ தடுப்பு மருந்து தரும் குழு ஒன்றின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ்காரர் ஒருவரை துப்பாக்கிதாரிகள் சுட்டுக் கொன்றனர். மோட்டார் பைக்கில் வந்த 2 பேர் இந்த போலீஸ்காரர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த மசூதிக்கு வெளியே காத்திருந்து அவர் பிரார்த்தனை செய்துவிட்டு வெளியே வந்ததும் அவரை சுட்டுக் கொன்றனர். போலியோ தடுப்பு மருந்து தரும் பணிகளில் ஈடுபடுவோரை இஸ்லாமிய தீவிரவாதிகள் தொடர்ந்தும் தாக்கி வருகின்றனர். இந்த தடுப்பு மருந்து தரும் இயக்கம் முஸ்லிம்களை மலடாக்கும் ஒரு சதி அல்லது தடுப்பு மருந்து தரும் போர்வையில் வேவு பார்க்கும் நடவடிக்கை என்று அவர்கள் கூறுகின்றனர்.
நைஜீரியாவுக்கும் கேமரூனுக்கும் இடையேயான எல்லைப்பகுதியின் இருபுறமும் போக்கோஹராம் தீவிரவாதிகளுக்கும் பன்னாட்டு படைகளுக்கும் இடையே கடும் சண்டைகள் நடைபெற்று வருகின்றன. கேமரூன் நாட்டிலுள்ள போட்டோகால் நகரில் போக்கோஹராம் தீவிரவாதிகள் கட்டிடங்களை எரித்து உள்ளூர்வாசிகளையும் அரச படையினரையும் கடுமையாக நடைபெற்ற மோதல்களில் கொன்றுள்ளனர் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
நியூயார்க் நகரில் பெரும் எண்ணிக்கையிலான பயணிகள் பயணித்த ரயில் ஒன்று கார் ஒன்றுடன் மோதியதில் 7 பேர் கொல்லப்பட்டனர். இந்த மோதலை அடுத்து ரயில் வண்டியின் முற்பகுதி தீயால் சூழப்பட்டது. இந்த சம்பவத்தில் குறைந்தது 12 பேர் காயமடைந்தனர். நியூயார்க் நகரின் வடக்கே உள்ள வல்ஹாலா பகுதியில் ஒரு ரயில்வே கடவையில் இந்த கார் சிக்குண்டதை அடுத்து இந்த சம்பவம் மாலை நேர போக்குவரத்து நெரிசலில் நடந்தது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிந்த பிறகும் கூட நாட்டின் வடக்கு மற்றும் தென்பகுதி மக்களின் இதயங்களை ஒன்று சேர்க்க முடியவில்லை என்று இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இலங்கையின் 67வது சுதந்திர தின நிகழ்வு இன்று காலை ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால
சிறிசேனா
படையினர் பயங்கரவாதத்தை தோக்கடித்து அமைதியை ஏற்படுத்திய போதிலும் வடக்கு மற்றும் தென் பகுதிகளில் வாழும் மக்களின் உள்ளங்களை ஒன்று சேர்க்க முடியவில்லை என்று தெரிவித்தார். சந்தேகம் நீக்கப்படவில்லை. இனங்களுக்கிடையே நல்லிணக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேனா இது தற்போது நாம் முகம் கொடுத்துள்ள பாரிய சவால் என்று தெரிவித்தார். இலங்கை மக்களுக்கிடையே நட்புறவை மேம்படுத்தி தேசிய ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய அவசர அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால
சிறிசேனா.
மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன தற்போது வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். உள்ளோருக்கும் இல்லாதோருக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன இதன் காரணமாக சுதந்திரத்தின் முழு பலனை அனுபவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாக சமூகத்தில் ஒற்றுமை சீர்குலைந்து பிரிவினை சந்தேகம் மற்றும் வேதங்கள் அதிகரித்துள்ளது. எனவே ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை தவிர்த்து மனிதாபிமானத்துடன் ஒற்றுமையாக செயற்படுவது அவசியம் என்றும் தெரிவித்தார் ஜனாதிபதி சிறிசேன. கடந்த காலத்தில் இடம்பெற்ற குறைபாடுகள் மற்றும் தவறுகளை இனம் கண்டு புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார துறைகளில் தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன இதன் மூலமே சுதந்திரத்தின் முழுமையான பலனை அடைய முடியும் என்றும் தெரிவித்தார்.
அப்பே விதேச பிரதிபத்திய சக்தி மக்கரமின் மத்தியஸ்த விதேச பிரதிபத்திய துல சியலு ஜாத்தியின் சமக சூதத்தாவைய
மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வழங்கிய பல வாக்குறுதிகளை தனது அரசாங்கம் தற்போது நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். தேசிய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும், அணிசேரா கொள்கை மற்றும் ஐக்கிய நாடுகளின் சாசனத்துக்கு மதிப்பளித்து சர்வதேச உறவுகளை பலப்படுத்த தனது அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன் மூலம் பல நன்மைகளை பெற முடியும் என்றும் தெரிவித்தார். எனவே நாட்டின் முன்னேற்றத்துக்காக சகல இன மக்களும் சமாதானத்துடன் செயற்பட வேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுத்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. சுதந்திர தின வைபவத்தின் இறுதியில் முப்படைகளின் மரியாதை அணிவகுப்பொன்றும் நடைபெற்றது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இன்று நடந்த இலங்கையின் 67வது சுதந்திர தின நிகழ்வுகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர் கலந்து கொண்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக இலங்கையின் சுதந்திர தின நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை தவிர்த்து வந்த நடைமுறைக்கு மாறாக இன்றைய நிகழ்வில் அவர் கலந்து கொண்டது ஏன் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தரை தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
நான் பங்கெடுத்தது உண்மை. எனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இந்த நிகழ்வு சம்பந்தமாக ஒரு அழைப்பு வந்திருந்தது. அதன்படியே அங்கே பிரசன்னமாக இருப்பதா இல்லையா என்பதை நான் கவனமாக அதை பற்றி சிந்தித்த பொழுது இன்றைய சூழலில் விசேஷமாக தமிழ் மக்களுடைய எதிர்காலம் கருதி நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் தாங்கள் நியாயமாக நீதியாக தமிழர்களை சமத்துவமாக நடத்துவதற்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்கும் அந்த விடயங்கள் சம்பந்தமாக இன்னும் முறையான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று முடிவுகள் எடுக்கப்படாமல் இருந்த போதிலும் கூட அதை கையாளக்கூடிய வகையில் கருமங்கள் நகர்கின்ற காரணத்தின் நிமித்தம் எங்களுடைய நல்லெண்ணத்தையும் அமிதமான முயற்சிகளுடன் எங்களுடைய இணக்கப்பாட்டையும் காட்டிக்கொள்வதற்காக தமிழ் மக்களை பிரிந்துபடுத்தும் முக்கியமான கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பற்றிக் கொள்வது நாட்டில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை அனுப்புவதற்கு உகந்த ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்ற அபிப்பிராயம் எனக்கு தோன்றியது. அதன் அடிப்படையில் நான் அதில் பங்கு பற்றிக் கொண்டேன். சுதந்திர தின நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் அவர்கள் பழைய நிகழ்ச்சிகளைப் போல் விசேஷமாக யுத்தம் முடிவடைந்த பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சிகளைப் போல் இது ஒரு இராணுவ வெற்றியாய் கொண்டாடும் நோக்கத்தை தவிர்த்து நாட்டில் ஒரு நிரந்தரமான சமாதானம் ஏற்பட வேண்டும், மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், ஒரு சமத்துவம் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சியை கூட்டாக நடத்தினார்கள். அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன். அதனால் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பற்றிக் கொள்வதற்கு இதுதான் காரணங்கள் என்று நான் சொல்ல முடியும்.
ஆனால் சுதந்திர தின நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் பங்கு பெறுவது தொடர்பில் கூட்டமைப்புக்கு உள்ளேயே கூட சில மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உங்களுடைய கருத்து என்ன?
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இந்த விடயம் சம்பந்தமாக கருத்து வேறுபாடு இருப்பது, நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சி, அதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை. ஆனால் மூத்த தலைவர்களுடன் நான் பேசினான் இந்த விடயம் சம்பந்தமாக. நான் இதில் பங்கு பற்றிக் கொள்வதற்கு முன்பதாக எல்லாருடனும் பேசிய நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மூத்த தலைவர் சிலருடன் நான் பேசினான், பேசின பிறகுதான் நான் இந்த முடிவை எடுத்தினான். அவர்கள் சம்மதித்தார்கள் நான் சொல்லவில்லை, ஆனால் இந்த தகவலை நான் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதற்கு மேலதிகமாக இந்த விடயத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை.
ரா சம்பந்தர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர் கலந்து கொண்டதை எதிர்ப்பது ஏன் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரனை தொடர்பு கொண்டு கேட்டார் மீண்டும் சிவராமகிருஷ்ணன்.
கூட்டமைப்பு முதலாவது இவ்வாறான எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இது தனிப்பட்ட திரு சம்பந்தன் அவர்களதும் திரு சுமந்திரன் அவர்களதும் முடிவு. அது மாத்திரமல்லாமல் அவர்கள் அங்கம் வகிக்கின்ற கட்சியான தமிழரசு கட்சி கூட இவ்வாறு கலந்து கொள்வது சம்பந்தமான எந்த முடிவினையும் எடுக்கவில்லை. மாறாக கடந்த வாரம் நடந்த பாராளுமன்ற குழு கூட்டத்தில் சுதந்திர தின கூட்டத்தில் பங்கு பற்றுவதில்லை என்று நான் மாத்திரமல்ல திரு சேனாதி ராஜா அவர்களும் வலியுறுத்தி கூறியிருந்தார். ஆகவே எம்மை பொறுத்தவரையில் அதில் கலந்து கொள்வதில்லை என்பது 72 ஆண்டிலிருந்து வருகின்ற ஒரு வழக்கம் மாத்திரமல்ல, அதில் கலந்து கொள்வது என்பது இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டதற்கு சமம் என்ற அடிப்படையில் இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்போ முன்னிருந்த தமிழர் விடுதலை கூட்டணியோ தமிழ்ச்சி கட்சியோ கலந்து கொள்ளாமல் இருந்து வந்தது என்பதும், இப்பொழுது கலந்து கொள்வது என்பது எந்த அடிப்படையில் என்ன காரணத்துக்காக என்ன தேவைகளின் அடிப்படையில் கலந்து கொள்கிறார்கள் என்பது கூட யாருக்கும் தெரியாது. ஆகவே கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அங்கத்துவ கட்சிகளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நேற்று அவர்கள் கலந்து கொள்ளப் போவதாக என்னிடம் கூறிய பொழுது அதில் அங்கம் வைக்கின்ற கட்சியான எனது கட்சி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மாத்திரமல்லாமல் இது ஒரு தவறான ஒரு நடவடிக்கை, இதை நீங்கள் தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நான் அவர்களுடன் தாழ்மையுடன் கேட்டிருந்தேன். ஆனாலும் கூட அவர்கள் இருவரும் இன்று தமது சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள்.
நாட்டினுடைய சுதந்திர தின நிகழ்வு என்பது வந்து ஒரு தேசிய நிகழ்வு, தேசிய நிகழ்வு என்பது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து ஒரு தரப்பினரிடையே இருக்கின்றது. நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் தன்னாட்டுக்காக போராடியவர்கள் நாங்கள். ஆகவே நீங்கள் கூறுகின்ற இந்த தேசியம் என்பது சிங்கள மக்களுக்கு பொருத்தமாக இருக்குமே தவிர இந்த தேசியத்தை நாங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் தமிழ் மக்களுடைய சகல உரிமைகளும் வழங்கப்பட்டு சிங்கள மக்களுக்கு இணையாக இந்த மண்ணின் மைந்தர்களாக அவர்களும் கணிக்கப்பட்டு அவர்களுடன் இந்த அரசியல் விஷயங்களை இந்த அரசியல் அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு எப்பொழுது அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அப்பொழுதுதான் தமிழ் மக்களும் இந்த நாட்டினுடைய தேசிய தன்மையை அங்கீகரித்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே இன்று நீங்கள் சொல்வது போன்று இது கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட தேசியம் என்ற ஒரு விடயம் இல்லை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். சம்பந்தர் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டது குறித்து வடகிழக்கு தமிழர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அவர்களில் சிலரின் கருத்துக்கள்.
என்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாலும் எங்களுக்கு உரியதை எங்களுக்கு இன்னும் அவங்க தரல, யாருமே தரல. தராம இருக்கிற நேரத்துல இப்ப கரண்ட் வசதி இல்ல, இவருக்கு வீட்டுக்கிட்டவங்க இல்ல, இந்த வித்தத்தால பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு காணாம போனா கூட முடிவே இல்லை. அந்த குடும்பம் என்ன நிலையில இருக்குது, அப்ப அவங்கள பக்கத்துக்கு அப்படி வர நிலையில இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு செய்யறாங்க, எங்களை எட்டி கூட பாக்குறது இல்ல. எவ்வளவு தேவைன்னா இருக்கிற நேரம் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு எங்களை தமிழாக்களுக்கு தேவையான ஒரு தலைவரை தெரிவு செய்து நாங்க வச்சிருக்க எங்களை தேவை என்னன்றே கேட்காம அவங்க போனது தவறு. நான் ஏற்றுக்கொள்ளேன், நான் இல்ல எந்த தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
அவர் போறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னா அப்படின்னா மினிஸ்டர் போஸ்டே எடுத்திருக்கலாம் தானே, அவர் மக்கள் அபிவிருத்தி மற்ற தேவைன்னா மினிஸ்டர் போஸ்டே எடுத்திருக்கலாம். விட்டாங்க மீன் மாதிரி பாம்பு கிட்டையும் கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு லட்சி பண லட்சியம் இல்லாட்டா அரசாங்கத்தில் இணைஞ்சு நல்லபடியாக மக்கள் சேவை செய்யணும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தளவில் இப்ப சம்பந்தன் ஐயாவும் வழி நடத்துகிற ஒரு தலைமை இவ்வாறான நிகழ்வுகள் கலந்து கொண்டது என்பது எங்களது தமிழ் தேசிய மக்களுக்காக செய்கின்ற படு துரோகம் தான் நாங்கள் கூற வேண்டும். தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்காத பட்சத்தில் தமிழ் மக்களை வழிநடத்துகின்ற தலைவர்கள் சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொள்வதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
கடந்த 66-67 வருடங்களாக நாங்கள் எதிர்ப்பு அரசியலிலேயே ஊறிப்போன எங்களுடைய போக்குக்கு ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி அல்லது ஒரு திருப்பும் முனை வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயம் கொண்டவர்களாகவும் தமிழ் மக்கள் இருக்கிறதுனால தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் கலந்து கொண்டமை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கலாம் என்பது பூரணமான நம்பிக்கையாகும்.
வடகிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில இவங்க கலந்து கொண்டது வந்து தமிழ் மக்கள் ஆகியவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல.
ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கத்தோட கொஞ்சம் நல்ல நோக்கோட போறபடியா அதுல கலந்து கொண்டா தமிழ் மக்கள் பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு ஊன் கொடுக்கலாம்ன்ற மாதிரி நிலையில அப்படி போயிருக்கலாம் தான் கருதுறேன். அப்படி கலந்து கொண்டா நல்லா இனி நாங்கள் நெடுக இப்படி இருந்திருந்து எங்களை புறக்கணி அரசாங்கங்கள் முழுவதும் எங்களை புறக்கணிச்சுதான் வச்சிருக்கு தமிழ் மக்களை. இந்த அரசாங்கம் அந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து நிலவர போது அந்த கருத்து நிலவர போது அப்ப நாங்க இதுல கலந்து கொள்றது நல்ல மட்டும் நினைக்கின்றோம்.
நேயர்களே, இலங்கையின் 67வது சுதந்திர தின நிகழ்வுகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர் கலந்து கொண்டது குறித்து உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழோசிக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு செல்லும் தமிழர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யும் போக்கு புதிய ஆட்சியிலும் தொடர்வதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மத்திய கிழக்கு நாடொன்றில் தொழில் புரிந்து விடுமுறையில் நாடு திரும்பிய தமிழர் ஒருவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேத்திரன் கூறுகின்றார்.
தாமோதரம் பாஸ்கரன், 29 வயது, துபாயில் தொழில் வாய்ப்புக்காக சென்றிருந்தவர். நேற்று வருகின்ற போது இவர் கர்நாயக்கா விமான நிலையத்திலே வந்து இறங்கிய போது அங்கே இருக்கின்ற குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்யப்பட்டதாக அந்த உறவினர் என்னிடம் தெரிவித்திருந்தார். கைது செய்யப்பட்டதற்கு பிற்பாடு அங்கிருந்து கொக்கட்டிச்சோலையிலே இருக்கின்ற புலனாய்வாளர்கள் மூலமாக அவரின் வீட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். புலனாய்வாளர்கள் தாயிடமும் தந்தையிடமும் அவரின் விசாரணைக்காக கொழும்பு காலை 9 மணிக்கு புலனாய்வு துணைக்கிழத்தில் கொழும்பிலே இருக்கக்கூடிய 4வது மாடியில் அவர்கள் விசாரணைக்காக 4வது மாடியே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெற்றோரின் கருத்துக்கள், உறவினரின் கருத்துக்கள் படி இவர் ஏற்கனவே விடுதலை புலிய இயக்கத்தில் 1-2 மாதங்கள் அவர் போராளியாக இருந்திருக்கின்றார். ஆனால் இந்த சுகமான நிலை வந்ததற்கு பிற்பாடு அவர் 4-5 வருடங்களுக்கு முன்பு மத்திய கிழக்கு நாட்டிலே கடமை புரிந்திருக்கின்றார். குறிப்பாக 3% இலங்கைக்கு வந்து சென்றிருக்கின்றார். அவ்வாறு வருகின்ற போது எந்த ஒரு கைது நடவடிக்கையோ எந்த ஒரு விசாரணையும் அவர் மீது மேற்கொள்ளப்படவில்லை
என்று தெரிவித்த அவர், குற்ற புலனாய்வு துறையினருடன் தான் தொடர்பு கொள்ள முயன்ற போதிலும் தொடர்புகள் கிடைக்கவில்லை என்கின்றார்.
இதன் இன்று இலங்கையின் சுதந்திர தினம் இடம்பெற்றதன் காரணமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை. அரசு மாறி இருக்கின்றது, ஆட்சி மாறி இருக்கின்றது, ஆனால் கைதுகளும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த விடயங்கள் கோடிட்டு காட்டுகின்றது. ஆகவே இந்த கைது என்பது வெளிநாட்டிலே இருந்து இலங்கைக்கு வருகின்ற மக்களுக்கான ஒரு தீதியை மீண்டும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்கள் சுதந்திரமாக வர முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது
என்றும் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேத்திரன். இது தொடர்பாக போலீஸ் ஊடக பிரிவுடன் தொடர்பு கொண்ட போது இப்படி யாரும் கைது செய்யப்பட்டதாக தங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என்று பதிலளிக்கப்பட்டது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையைச் சேர்ந்த மருத்துவமனையில் இளம் சிறாருக்கான அபூர்வ இருதய மாற்று அறுவை சிகிச்சை ஒன்று செய்யப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
ரஷ்யாவைச் சேர்ந்த 2.5 வயது குழந்தை ஒன்றுக்கு சென்னையில் இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இவ்வளவு சிறிய குழந்தைக்கு செய்யப்பட்ட முதல் இருதய மாற்று அறுவை சிகிச்சை இது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் மாஸ்கோ நகரத்திற்கு அருகில் இருக்கும் விளாடிமிர் பகுதியைச் சேர்ந்தவர் நெல்லி குத்ரியாசேவ். இவருடைய குழந்தையான கிளப் ஒரு வயதிலிருந்து உடல்நல பிரச்சனையை எதிர்கொள்ள ஆரம்பித்தது. மருத்துவ பரிசோதனையில் அந்த குழந்தைக்கு ரெஸ்ட்ரிக்டிவ் கார்டியோமயோபதி எனப்படும் பிரச்சனை ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. முதலில் ஜெர்மனியின் மியூனிக் நகருக்கு குழந்தையை எடுத்துச் சென்றார் நெல்லி. ஆனால் மிகச்சிறிய குழந்தை என்பதால் இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என மருத்துவர்கள் கூறினர். அதன் பிறகு அமெரிக்காவில் இருக்கும் மருத்துவர்களிடமும் இது குறித்து கேட்டார். அங்கிருக்கும் மருத்துவர்களும் இதே கருத்தையே தெரிவித்ததாக கூறுகிறார் குழந்தையின் தாயான நெல்லி. அதற்கு பிறகு ரஷ்ய மருத்துவர்களின் ஆலோசனையின்படி சென்னையில் உள்ள ஃபோர்டிஸ் மலர் எனப்படும் ஒரு தனியார் மருத்துவமனையில் குழந்தை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டது. மாற்று இருதயத்திற்கென பதிவும் செய்யப்பட்டது. 45 நாட்கள் கடந்த நிலையில் பெங்களூரின் மணிப்பால் மருத்துவமனையில் இதே வயதுடைய யதார்த் என்ற குழந்தை மூளைச்சாவு அடைந்த நிலையில் அந்த குழந்தையின் இதயத்தை கிளப்பிற்கு பொருத்துவது என முடிவு செய்யப்பட்டது. பெங்களூரில் மூளைச்சாவு அடைந்த குழந்தையிடம் எடுக்கப்பட்ட இதயம் ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் சுமார் 50 நிமிடங்களில் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டது. சென்னை, பெங்களூர் ஆகிய இரு நகரங்களிலும் விமான நிலையத்திலிருந்து மருத்துவமனைக்கு செல்லும் பாதைகளை காவல்துறையினர் வாகன நெரிசலின்றி பார்த்துக் கொண்டனர். 10 மணி நேரம் வரை நீடித்த அறுவை சிகிச்சையின் முடிவில் கிளப்பிற்கு மாற்று இதயம் பொருத்தப்பட்டது. ஒரு வாரம் வரை தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த கிளப் தற்போது வேகமாக தேறி வருகிறான். இவ்வளவு சிறிய குழந்தைக்கு மாற்று இருதயம் பொருத்துவதில் பல சவால்கள் இருப்பதாக கூறுகிறார் இந்த அறுவை சிகிச்சைக்கு தலைமை தாங்கிய டாக்டர் கே ஆர் பாலகிருஷ்ணன்.
ஏன்னா இப்போ சின்ன குழந்தைகளோட டொனேஷன் ரேட் வந்து அடல்ட்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா 1 in 10, 1 in 100 ரொம்ப குறைச்சல் தான். ஸோ நம்ம அதே பிளட் குரூப் வேணும் அப்படின்னு பார்த்தா இங்கே நம்ம மெட்ராஸில் குழந்தை இருக்கலாம், பாம்பேயில் டோனர் இருக்கலாம், இல்லை டென்னியில் டோனர் இருக்கலாம். ஸோ நம்ம அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வசதி இருக்கணும், சின்ன செலவு அதிகம். அதனால தான் ஏர் ஆம்புலன்ஸ் இல்லை ப்ரைவேட் ஜெட் ஹையர் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஏன்னா ஹார்ட் வந்து துடிக்கும் இதயத்தை எடுத்தப்புறம் அது 4 மணி நேரத்துக்குள்ளே அது ஆப்ரேஷன் செய்தாகணும், இல்லாட்டா வேலை பண்ணாது. ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டிங் டைம் விச் இஸ் அலவுட் இஸ் ஒன்லி அரவுண்ட் 3 hours. ஸோ வித்இன் 3 hours டு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் லாங் டிஸ்டன்சஸ் இஸ் நாட் ஈஸி.
மாற்று இருதயம் பொருத்தப்பட்ட இந்த குழந்தை இன்னும 20-30 ஆண்டுகளுக்கு பிரச்சனையின்றி வாழ முடியும்.
மீடியம் சர்வைவல் கிட்டத்தட்ட 20-25 வருஷம் வரைக்கும் இருக்கும். அப்படின்னா 20-30 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் 2 வயசு குழந்தைக்கு 30 வருஷங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ 30 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்பட்ட 800 டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். யூஸ்வலி 35 வருஷத்தில் வந்து ஹார்ட்டோட கொர்னரி ஆர்ட்ரிஸ் கொர்னரி வாஸ்குலோபத்தின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது இப்போ இன்க்ரீசிங்லி நாங்கள் புது ட்ரக்ஸ் பிரகாரம் அது தடுக்க பார்த்துட்டுருக்கோம். இன்னொன்று இன்னையோட டெக்னாலஜியக்கும் 30 வருஷத்தில் எவ்வளோ முன்னேற்றம் இருக்கும். ஸோ ஃபியூச்சர் இஸ் குட் ஃபார் திஸ் சைல்ட்.
மாற்று இருதயம் பொருத்தப்பட்டு குழந்தையை தன் கையில் கொடுத்தபோது அவன் மீண்டும் பிறந்ததைப் போலவே உணர்ந்ததாக சொல்கிறார் நெல்லி. இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் குழந்தையுடன் நாடு திரும்பவிருக்கிறார் இவர். இந்தியாவில் இந்த சிகிச்சைக்கு சுமார் 20 லட்சம் ரூபாய் வரை செலவாகிறது. மேற்கத்திய நாடுகளில் 2 கோடி ரூபாய் முதல் 5 கோடி ரூபாய் வரை செலவாகும் என்கிறார்கள் மருத்துவர்கள்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக இன்றைய பலகணியில் பர்மாவில் இந்த ஆண்டில் பொதுத் தேர்தல்கள் நடைபெற இருக்கும் நிலையில் அந்த நாடு கடந்து வந்திருக்கும் ஜனநாயக பாதை குறித்தும் கடக்க வேண்டிய சவால்கள் குறித்தும் பிபிசியின் பர்மிய சேவையின் கோகோ ஆங் தயாரித்த பெட்டகத்தை தமிழில் தருகிறார் சுவாமிநாதன்.
பர்மாவில் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற உள்ளாட்சி சபை தேர்தல்கள் அங்கே ஜனநாயக நடைமுறைகளை முன்னோக்கி தள்ளியிருக்கிறது. காற்றிலே புதிய நம்பிக்கை காணப்படுகிறது. ஆனால் இந்த புதிய உத்வேகமானது மின்சாரத்தைப் போல வருவதும் போதுமாக இருக்கிறது. இங்குள்ள நிலை குறித்து ஜனநாயக ஆதரவு கூட்டணியின் ஒரு தலைவரான நேக்கி மின்.
The reform process in Burma is like a internet connection. It looks like it will go very quickly.
இங்கே செய்யப்படும் சீர்திருத்தங்கள் இணைய சேவையைப் போல இருக்கிறது. வேகமாக இந்த ஜனநாயக மாற்றங்கள் நடைபெறும் என்ற நம்பிக்கை ஒரு கணம் தோன்றுகிறது. ஆனால் விரைவிலேயே தொய்வு ஏற்பட்டு அது நின்றுவிடுகிறது.
அரசியல் சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்படாததன் காரணமாக பர்மாவில் உள்ள இனக்குழுக்களுக்கு இடையே நீடித்து நிற்கக்கூடிய ஒரு அமைதியை உருவாக்க முடியாமல் இருக்கிறது என்று கூறுகின்றார் நோக்கி மின். இதன் காரணமாக அரசியல், சிவில் மற்றும் நிதித்துறை சம்பந்தமான உரிமைகளும் மேம்படுத்தப்படாமல் இருக்கின்றன. இதற்கு அரசு மீது பழி போடுகின்றார் நேகி மின்.
It is getting obvious that the government has not a will to amend the constitution. So without amending the constitution,
அரசியல் திட்டத்தை திருத்த வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அரசியல் சட்டத்தை திருத்தாமல் சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுத்த முடியாது. சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்படாவிட்டால் பொருளாதார வளர்ச்சி இருக்காது, ஸ்திரத்தன்மை ஏற்படாது, கல்வி தொடர்பாக முன்னேற்றங்கள் இருக்காது, ஸ்திரத்தன்மையின்றி அமைதி ஏற்படாது.
பர்மாவின் புதிய தலைநகரான நைபீட்டாவில் அமைந்திருக்கின்ற புதிய நாடாளுமன்றத்தில் அலுவல்கள் ஆரம்பித்திருக்கின்றன. இப்போது அமலில் உள்ள சட்டத்தின்படி அரசியல் சாசனத்தில் திருத்தங்களை செய்ய 75% உறுப்பினர்களின் வாக்குகளும், அதை தவிர மேலும் ஒரு வாக்கும் கூடுதலாக பதிவாக வேண்டும். ஆனால் நாடாளுமன்றத்தில் உள்ள ஆசனங்களில் 25% இராணுவத்திற்கு ஒதுக்கப்பட்டுவிட்டது. இந்நிலையில் மாற்றங்களை கொண்டு வருவது சவாலான விஷயம் என்கிறார் ஐக்கிய ராஜ்யத்தின் மூத்த நாடாளுமன்ற ஆய்வாளர் ஆலிவர் பெனட்.
There are many changes that would have to happen to the constitution to move Burma to a fully
பர்மாவை ஒரு ஜனநாயக நாடாக மாற்ற பல மாற்றங்களை நாம் அரசியல் சாசனத்தில் செய்ய வேண்டியுள்ளது. அது தொடர்பிலான விஷயங்கள் மிகவும் சவாலானவை.
இருந்தும் ஆலிவர் பெனட் நம்பிக்கையுடன் இருக்கிறார். பர்மிய நாடாளுமன்ற அலுவல்கள் குறித்து அலசி ஆராயக்கூடிய ஆய்வாளர் குழு ஒன்றுக்கு அவர் பயிற்சி அளிக்கின்றார். இராணுவ ஆட்சியின் கீழ் பல துன்பங்களை அனுபவித்தவர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் என்பதை அறிய ஜனநாயகத்திற்காக போராடியதற்காக 1998 14 சிறை தண்டனை பெற்ற ஜோஸ்வா அவர்களிடம் கேட்டேன்.
இந்த அரசியல் சாசனம் மாற்றப்பட வேண்டும். இது இருக்கும் வரை எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. எதையாவது காரணம் காட்டி அவர்கள் எங்களை மீண்டும் கைது செய்யும் வாய்ப்பும் உள்ளது.
தற்போதைய அரசியல் சாசனமானது எதிர்க்கட்சித் தலைவர் ஆங் சாங் சூச்சி அதிபராவதை தடுக்கிறது. மேலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவரின் அதிகாரத்தையும் அது மட்டுப்படுத்துகிறது. இந்நிலையில் ஆங் சாங் சூச்சி அந்த பதவியை உதறி தள்ள வேண்டும் என்கிறார் ஜோஸ்வா.
சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் காரணமாக ஆங் சாங் சூச்சியின் செயல்பாடுகள் முடக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவர் நேரடியாக அதிபருடன் பேசக்கூட முடியாது. நாடாளுமன்றத்தின் தலைவர் அவரை விட அதிகாரம் படைத்தவராக இருக்கின்றார். இந்நிலையில் ஆங் சாங் சூச்சி நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நான் கருதுகிறேன்.
சிறுபான்மை ரோஹிங்கா முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுக்க தவறியதாக இராணுவத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கட்சியின் மாகாணத்தில் நடைபெறுகின்ற மோதல்களை தடுக்கவும் அது பெரிதாக ஏதும் செய்யவில்லை என்ற கருத்தும் நிலவுகிறது. யாங்கூனின் கத்தோலிக்க ஆயர் சார்ல்ஸ் பூ இராணுவத்தின் நோக்கத்தை சந்தேகிக்கின்றார். ஊழல், நிலப்பறிப்பு உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் இராணுவம் முழு ஜனநாயகத்தை கொண்டு வர எத்தனிக்குமா என்று அவர் கேட்கிறார்.
This military has been playing this game for so many decades. They are holding on to their power and
இந்த இராணுவம் இதே வேலையை பல ஆண்டுகளாக செய்து வருகின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே நாட்டின் வளத்தை பங்கு போட்டுக் கொண்டுள்ளார்கள். அவர்கள் தொடர்ந்து பதவியில் இருக்கவே விரும்புகிறார்கள். அவர்களின் பேராசைக்கு அளவே கிடையாது. அவர்கள் தொடர்ந்தும் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று கருதுகிறார்கள்.
நாட்டின் தகவல் துறை அமைச்சரான ஏ யாச்சு இந்த குற்றை நிராகரிக்கின்றார்.
We totally reject this kind of accusation on the our reform process. You have to understand that now our reform
நான் இதை முற்றாக நிராகரிக்கின்றேன். இந்த சீர்திருத்த பாதை மேலும் சிக்கலான திசையை நோக்கி செல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில மாற்றங்களை கொண்டு வர சில காலம் ஆகத்தான் செய்யும். அதற்காக எல்லாம் அப்படியே நின்று போய்விட்டது என்று பொருள் கொள்ளக்கூடாது.
அரசியல் சாசனத்தில் மாற்றங்களை கொண்டுவர எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஆங் சாங் சூச்சி பெரும் தடைக்கல்லாக இருப்பதாகவும் தகவல் துறை அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்தார்.
Maybe her intention is good, but her usage of what is not able to win.
அவருடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கலாம், ஆனால் அவர் பயன்படுத்தும் வார்த்தைகள் இருக்கிறதே, அது இராணுவத்தின் நம்பிக்கையையும் புரிதலையும் ஏற்படுத்தும் வகையில் இல்லை.
பர்மாவின் எதிர்க்கட்சித் தலைவரும் இராணுவத்தின் மீது நம்பிக்கையற்று இருப்பதால் இவர்கள் இணைந்து பர்மாவில் மாற்றங்களை கொண்டு வருவது என்பது சவாலான காரியமாகவே இருக்கும்.
பிபிசியின் பர்மிய சேவையின் கோகோ ஆங் தயாரித்த பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
இஸ்லாமிய அரசு எனும் இஸ்லாமிய அரசு எனும் அமைப்பின் தீவிரவாதிகளால் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்ட ஜோர்டான் நாட்டின் விமான ஓட்டுநரின் தந்தை தமது நாடு மேலும் கூடுதலான வகையில் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் பிடியில் இருக்கும் நகரான டோனியஸ்கின் மருத்துவமனை ஒன்றின் மீது ஆட்லரி ஷெல் விழுந்து விடுத்ததில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.